الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد كل نفس ذائقة الموت. وقال النبي صلى الله عليه وسلم الموت النصيحة الساقنة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு மாநபி காட்டிய மன்னரை வாழ்க்கை, கபர் வாழ்க்கையை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லோரும் ஒரு நாள் மரணிப்பது உறுதி. வாழ்க்கை ஐஸ் கட்டி வாழ்க்கை, ஐசை வாங்கினால் இருக்க இருக்க வளர்ச்சி கூடாது, குறைந்து கொண்டேதான் போகும். வாழ்க்கை ஐசை விட வேகமாக கரைந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டார், ஆனால் இறப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே மகன், என் மகன் இறந்ததை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அடம்பிடிக்கிறார். கண்ட மருத்துவர்களை எல்லாம் அழைத்து வருகிறார். எல்லோரும் பார்க்கிறார்கள், நாடி பார்த்து சொன்னார்கள், இனிமேல் ஒரு நொடி கூட இவரை பிழைக்க வைக்க முடியாது என்று. பலரையும் அழைத்து வந்தால் ஆனால் அவளுக்கு திருப்தி இல்லை. யாருமே சரியான மருத்துவர் இல்லையா, இவரை எழுப்ப முடியாதா, மயங்கி கிடக்கிற என் மகனை எழுப்புவதற்கு அகிலத்தில் ஆள் இல்லையா என்று தவிக்கிற பொழுது ஒரே ஒரு அறிஞர் வந்தார், சிறந்த மருத்துவர் வந்தார். அம்மா, ஒரு வீட்டிலே போய் தண்ணி வாங்கி வாருங்கள். எந்த வீடு தெரியுமா? எங்கே மரணமே ஏற்படவில்லையோ அந்த வீட்டிலே தண்ணி வாங்கி வாருங்கள். அந்த தண்ணீரை கொடுத்தால் இவர் எழுந்து விடுவார். எந்த வீட்டுல மௌத்தாகாத ஆள் இருக்காங்க? ஒரு வீட்டுக்கு போனாங்க, உங்க வாப்பா எங்க? அவர் இருக்கிறார். அவங்க வாப்பா? அவர் மௌத்தா பிட்டார். எங்கு போனாலும் மரணம் இல்லாத வீடு இல்லை. எந்த வீட்டிலாவது மரணம் முன்னோரியர்களிலே நடக்காதவர்கள் உண்டா? கடைசியில் அந்த அம்மா சொன்னாங்க, அப்படி ஒரு வீடே இல்லை. அப்பொழுதுதான் அந்த மருத்துவர் சொன்னார், அம்மா, உலகத்திலே பிறந்திருக்கிற எல்லோரும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், இது நியதி. ஒரு மீனவனை பார்த்து கேட்டார்களாம், ஏனடா கடலுக்கு செல்லுகிறாய்? உங்க அப்பா கடலுக்கு தான் போனாரு, உங்க தாதா, உங்க அத்தா எல்லாமே அங்கதான் மூத்தா போனாங்க, நீ ஏன் மீண்டும் கடலுக்கு செல்லுகிறாய்? உலகத்திலே வேறு பிழைப்பே இல்லையா? ஏதாவது வேலை செய்து விளைத்துக் கொள்ள வேண்டியதுதானே. மீனவன் சொன்னான், நீங்க இப்ப குடியிருக்கிற வீட்டுல உங்க அத்தா தான் மூத்தானாரு, அதே வீட்டுலதான் உங்க தாதா மூத்தானாரு, ஏப்பா அந்த வீட்டுல குடியிருக்கிற, வேற வீட்டுக்கு போயிட வேண்டியதுதானே. மரணம் என்பது எல்லோருக்கும் நிகழக்கூடியது, எந்த நேரத்திலும் எப்படியும் நிகழலாம். ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தாலாலை இவர்களின் வரலாறை சித்தரிப்பார்கள். ஹசன் பசரி யார் என்றால், பெரிய வைர வியாபாரி, அரசர்களுக்கே வைரம் சப்ளை செய்கிற கொடுக்கிற வைர வியாபாரி தான் ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தாலாலை. ஒரு முறை அரசருக்கு வைரம் கொடுப்பதற்காக செல்லுகிறார்கள். அரச மாளிகையில் இருந்து நிறைய மருத்துவர்கள் வெளியே வருகிறார்கள், அறிஞர்கள் வெளியே வருகிறார்கள், நிறைய பேர் வெளியே வருகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்க, அரசரின் மகன் இறந்து விட்டார், யாராவது ஒரு அரை மணி நேரம் அவரை ஹயாத்தாக்கினால், உயிராக்கினால் நாட்டில் பாதி தருவதாக அரசர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். போய் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து விட்டு வருகிறார். யாருக்காவது நடக்குமா? மௌத்தா போன ஆளை எந்திரிச்சு உட்கார வைக்கிறது? இங்க இருக்கிற சில ஆஸ்பத்திரியில வேண்டாம் நடக்கிறது. ஆக்சிஜனை போட்டு காட்டி சும்மாவாது ஏத்தி இறக்குற மாதிரி காட்டி காசு வாங்கிடுவான். இறந்தவர்களை ஹயாத்தாக்குவது என்பதை உலகத்தில் யாருக்க முடியாது. இதை பார்த்து விட்டுத்தான் ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலாலை ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், நாமும் ஒரு நாள் இறந்தே தீர்வோம். எனவே மன்னரை வாழ்க்கைக்காக நாம் என்ன தயார் செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டார்கள், வாழ்ந்தார்கள், வலியுள்ளாவாக மாறினார்கள் என்ற வரலாற்றை பார்க்க முடிகிறது. மன்னரை வாழ்க்கை ஒரு மனிதனை புனிதனாக மாற்றிவிடும் என்பதில் சந்தேகம். இல்லை. இன்றைக்கு மண்ணறையை நாம் நினைக்கவில்லையோ அதுவரை சராசரி மனிதனாக இருப்போம். மண்ணறையை நினைக்க ஆரம்பித்த மனிதர்கள் அத்தனை பேர்களுமே இறைநேசர்கள் தான், வழியுள்ளாக்கள் தான், சந்தேகமில்லை. வரலாறுகளை பார்க்கிறோம். முன்சிப் ஒரு பெரிய முஃப்தி, பல பேர்களுக்கு தீர்ப்பு சொன்னவர். இவர் மூத்தா போயிட்டார். அங்கே வந்திருந்த ஒருவர் சொன்னாராம், இவர் எத்தனை பேர்த்துக்கு ஃபைசலா பண்ணியிருப்பாரு, கடைசியில இவருக்கு ஒரு ஃபைசலா முடிஞ்சிருச்சே, இவர் எத்தனை பேர்த்துக்கு தீர்ப்பு சொல்லியிருப்பாரு, இவர் தீர்ப்பை அல்லாஹ் முடித்து விட்டானே. எவ்வளவு பெரிய நீதிபதியாக இருந்தாலும் முடிவு ஒரு நாள் வந்தே தீரும். மாட்டுக்கருத்தில்லை இல்லையான் வழிமார்கள் ஒரு வித்தியாசமான வழி இல்லையான். எப்பயுமே கபரஸ்தான்ல நம்ம உட்கார்ந்து போறான். அவர் சாப்பிடுறது கபரஸ்தான்ல, உறங்குவது கபரஸ்தான்ல, எல்லாம் கபரஸ்தான். நம்மால் கபரஸ்தானுக்கு போறது அந்தாவே ஒரு வகையான பயம். எங்க வேண்டாலும் போவாரு கபரஸ்தானுக்கு மட்டும், அதை இரவு ஒரு 10 மணி 11 மணிக்கு போய் கபரஸ்தானுக்கு போயிட்டு வாங்களே என்று சொன்ன யாராவது செல்வார்களா? எல்லோருமே மறிப்பவர்கள் தான். ஆனால் ஏன் இந்த பயம்? கபரஸ்தானுக்கு போறதுக்கு ஏன் இந்த பயம் இல்லையா? அங்குதான் இருப்பார், எல்லா நேரத்திலும் வந்துதான். மக்கள் கேட்கிறார்கள், இல்லையான் வித்தியாசமாக வாழ்கிறாயே, எல்லா நேரத்திலும் கபரஸ்தானில் இருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இல்லையான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பள்ளிவாசலுக்கு போனா 4 பேர் திட்டுறான், என்னடா பள்ளிவாசல்லையே உட்கார்ந்து இருக்கிறேன்னு கேட்கிறான், திட்டுறான், ஏசுறான், பேசுறான், எல்லாம் செய்யறான். ஆனால் இந்த கபரஸ்தானில் நான் உட்கார்ந்தா உள்ள இருக்கிற யாருமே வந்து இங்க தூங்காதேன்னு சொல்றதில்லை, இங்க உள்ள இருக்கிற யாருமே வந்து இங்க உட்காராதேன்னு சொல்றதில்லை. இது எனக்கு மட்டும் சொந்தமான இடம், இந்த இடத்துல நீ உட்காரக்கூடாது, எனக்கு மட்டும் சொந்தமான மரம், இந்த மரம் இங்கே தங்கக்கூடாது என்று இங்கு யாருமே சொல்வதில்லை. வெளியிலே எல்லோரும் ஏசுகிறார்கள், இங்குதான் ஏசாத பேசாத ஒரு இடம் இருக்கிறது, எல்லோரும் ஒரு நாள் வருகிற இடம், ஆனால் முன்கூட்டியே வந்துவிட்டேன் என்று சொல்லுவார்களாம் இல்லையா? ஹாரூன் ரஷீதுக்கே ஞானத்தை வழங்கியவர் இல்லையா? ஒரு திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு குதிரை ஓட்டி கொண்டிருக்கிறார் இல்லையா? அந்த வழியாக குதிரையிலே வந்த ஹாரூன் ரஷீத் பார்க்கிறார்கள், என்ன இல்லையா வித்தியாசமாக திண்ணையிலே அமர்ந்து குதிரை ஓட்டுகிறாய? இல்லையான் ஹாரூன் ரஷீதை பார்த்து சொன்னார், நீங்கள் வேகமாக செல்லுகிற விரைவு வாகனத்திலே செல்லலாம், இது மாளிகை, உங்களின் மாளிகை, இது உங்களினுடைய கபரஸ்தான், உங்கள் மாளிகையில் உங்கள் தகப்பனார் வாழ்ந்தார், இப்பொழுது எங்கே இருக்கிறார்? உங்கள் தாதா வாழ்ந்தார், எங்கே இருக்கிறார்? அவரின் தாதா வாழ்ந்தார், இப்பொழுது எங்கே இருக்கிறார்? ஹாரூன், ஒரு நாள் நீயும் இங்குதான் வருவாய். இதை நோக்கித்தான் நான் குதிரையை ஓட்டி கொண்டிருக்கிறேன், கபரஸ்தானை நோக்கி நான் குதிரையை ஓட்டி கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை ஹாரூன் ரஷீதை மாற்றி போட்டது என்று வரலாறுகளை பார்க்கிறோம். ஒரு நாள் எல்லோரும் மரணித்து தீர்வோம், அதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை. அனுசேர்வான் பெரிய அரசர், படைபலம், குதிரை பலம், யானை பலம் என்று ஏராளமான படைகளை வைத்து என்னை யாருமே அசைக்க முடியாது என்று நினைத்த அந்த அனுசேர்வான் அரசனுடைய குதிரையை படைகளை விளக்கி ஒருவர் போய் பிடிக்கிறார். மன்னன்ட நீ யார் என்று கேட்கிற பொழுது அனுசேர்வானை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், ஆன மலக்குள் மோத், ஆன மலக்குள் மோத், நான் தான் உன் உயிரை வாங்க வந்திருக்கிற மலக். என்ன பேச முடியும்? ஒரு வார்த்தை பேச முடியாமல் அதே இடத்திலேயே உயிரை விட்டார் என்ற வரலாறை பார்க்கிறோம். மலக்குள் மோத் வந்து விட்டால் வாகனத்தை ஓட்டிக்கொண்டே வருகிறார், வீட்டுக்குள்ள வந்து நிறுத்தினவரு கீழே சாஞ்சாரு, மோத்தா போயிட்டாரு. கேள்விப்படுகிறோம் அல்லவா, சஜிதாவுக்கு போனாரு, மௌத்தா போயிட்டாரு, ஒண்ணுமே செய்யல, இரவுல தூங்கினாரு, திருப்பி எந்திரிக்கவே இல்லை. எத்தனை மரணங்கள், எத்தனை வித மரணங்கள் எண்ணி பார்க்கிறோம். இந்த மரணத்தை என்றைக்காவது நாம் நினைத்திருக்கிறோமா? மரணத்திற்கு பிறகு இந்த மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி வாழ்ந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கபர் சொல்லுகிறதாம், இந்த பூமி சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் அறிக்கை விடுகிறது, 10 அறிக்கைகளை விடுகிறது. யா இப்னு ஆதம் தஸ்ஆஹலா லஹ்ரி, ஆதமின் மகனே என் முதுகிலே ஏறி என்ன பாடுபடுத்துகிறாய், தஸ்ஆ விரைந்து போகிறாய், கார்ல போற, பைக்கில் போற, நடந்து போற, துப்புற, உதைக்கிற, அடிக்கிற, என்னென்ன வேலைகளை செய்கிறாய், கட்டடம் கட்டுறேன்னு சொல்லி என்னை 10 அடி 15 அடிக்கு தோன்ற, எனக்கு தண்ணீர் வேண்டும் என்பதற்காக 100 அடி 200 அடி 500 அடி 1000 அடி பம்புகளாக உள்ளே இறக்குகிறாய். என்ன பாடு என்னை நீ படுத்துகிறாய். என் முதுகுக்கு மேலே நீ ஆடிய ஆட்டம் யாராலும் ஒரு நாள் என் வயிற்றுக்கு நீ வந்து சேர்ந்தே தீர வேண்டும். நீ என்னிடத்திலே நடந்து கொண்ட முறையில் நான் நடப்பேன். அதனாலதான் அபூபக்கர் அலி அல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பாருங்க, பூமியில நடக்கும் போது அப்படியே மெதுவா நடப்பார்களாம், அதிர்ந்து நடக்க மாட்டார்கள். ஒரு முக்மீனுடைய சுண்ணத்து நடக்கிற பொழுது பூமியிலே அதிர்ந்து நடக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நம்மால அதிர்வை தவிர வேற எதுவும் இருக்காது. அங்க வரும்போதே இங்க சத்தம் கேட்கும், சட்டக் 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 சட்டக்னு அந்த படாத வாடுபடுத்துகிற சூழலை பார்க்க முடிகிறது. பூமி சொல்லுகிறது. இரண்டாவதாக அந்த பூமி சொல்லுகிறது, என்னுடைய முதுகுக்கு மேலே என்னென்ன பாவத்தை நிகழ்த்துகிறாய். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்டா, எனக்கு மேல எவ்வளவு பாவம் செய்கிறாய். சில நேரத்துல பாவத்தையே நன்மேடு நினைச்சு செய்யற ஆளுகள் எல்லாம் உண்டு. பாவம் என்று அறியாமல் பாவத்தை செய்வது வேறு, நன்மை என்று நினைத்தே செய்வது வேறு. பொதுவாகவே நிதாவிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள். ஒருத்தர் திருநெல்வேலிக்கு வெளிநாட்டுக்காரன் போனான்னா, திருநெல்வேலிக்கு போனா என்ன கிடைக்கும், சுட சுட அல்வா. தெரியாத ஆள் யாரும் இருக்க முடியாது. அல்வா சாப்பிட்டுட்டு ஜோப்புல பாக்குறான், பரிசு பாக்குறான், பைசா இல்ல. நல்ல சாப்பிட்டுட்டு பைசா இல்லாட்டி கடைக்காரர் விடுவாரா? வெளிநாட்டுக்காரர் அடிக்க முடியாது, துன்புறுத்த முடியாது, என்ன செய்வது? காவலர்களிடத்தில் பிடித்துக் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். காவலர்களும் வெளிநாட்டுக்காரர்களை அடிக்க முடியாது, ஆனாலும் கூட கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே ஏற்றி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் என்று ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார்கள். சின்ன பயணிகளை எல்லாம் விட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதையில ஏற்றி எல்லாம் ஊரெல்லாம் சுத்தி காட்டி அவர் வெளிநாட்டுக்கு சென்று விடுகிறார். வெளிநாட்டுக்கு சென்றதற்கு பிறகு கார்க்குசாரி காட்டார்களாம், இந்தியாவை பற்றி குறிப்பாக தமிழ்நாடு சென்றீர்களே, தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அந்த வெளிநாட்டுக்காரர் சொன்னாரா, அல்வா இந்தியாவில ஃப்ரீயாவே கொடுத்தானு, காசு வாங்கல. நம்ம நாடு மாதிரிலாம் மோசமான நாடு இல்லை தமிழ்நாடு, ஃப்ரீ. நானும் முடிவெட்டலான்னு அங்க இங்க அலைஞ்சிட்டு இருந்தேன். நம்ம நாட்டிலனா முடிவெட்டுறது வித்தியாசமா வெட்டானுவ, காசை வாங்கி வெட்டுவார்கள் பல டாலர்கள். ஆனா இந்தியர்கள் அப்படி அல்ல, முடியும் ஃப்ரீயாவே வெட்டி விட்டான், மொட்டை அடிச்சான் ஃப்ரீயா. நம்ம நாடு மாதிரி வெறுமனே மொட்டை அடித்து பார்ப்பவர்கள் அல்ல இந்தியர்கள், தலையிலே கோலம் போட்டு அழகு பார்த்தவர்கள். கரும்புள்ளி செம்புள்ளிய கோலோன்னு முடிவு பண்ணிட்டான், என்னுடைய தலையை அலகரித்தவர்கள். இன்னைக்கு தான் நிறைய பேர் அப்படித்தான் அலைஞ்சிட்டு இருக்கான், முகத்துல பாதி வரைக்கும் சாயத்தை பூசிட்டு வந்துடுறான். கோலம் போட்டு அழகு பார்ப்பவர்கள் இந்தியர்கள். இது மட்டுமா, நம்ம ஊர்ல எல்லாம் சுத்தி காட்டுவதற்காக வேகமான வாகனத்தை கொண்டு வருவார்கள், வேக வேகமாக சுத்தி காட்டுவார்கள், அதற்கு ஏராளமான டாலர்களை பிடுங்கிக் கொள்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்காரர்கள் அப்படி அல்ல, சுத்தி பார்ப்பதற்கு இதமான முறையிலே மெதுவாக செல்லக்கூடிய கழுதையை கொண்டு வந்து அதிலே என்னை ஏற்றி சுத்தி காட்டினார்கள், அதுவும் ஃப்ரீ, காசு வாங்கல. சுட்டி காட்டுவதற்கு இதமானவர்கள் சுட்டி சிறுவர்கள், சுட்டி காட்டுவதற்கு இதமானவர்கள் சுட்டி சிறுவர்கள். நம்ம ஊர்ல எல்லாம் சுட்டி காட்டுவதற்காக சில சிடுமூஞ்சிகளை போட்டிருப்பாங்க, அதை பார்க்கும் போது இதை காட்டுகிற பொழுது வேக வேகமாக காட்டுவார்கள், முகத்தை சுரிப்பார்கள். ஆனால் இந்தியர்கள் அப்படி அல்ல, சுட்டி காட்டுவதற்கு பொருத்தமான சிறுவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அதற்கும் பணம் வாங்கவில்லை, ஃப்ரீ. அப்ப தப்பையெல்லாம் நன்மையாவே நினைச்சுக்கிட்டான். இதை போன்றே நம் சமூகத்திலே நிறைய பேர் பூமியினுடைய மேல்பரப்பில் தவறுகளை நன்மை என்று நினைத்து செய்கிறார்கள். பூமி சொல்கிறது ஒவ்வொரு நாளும், தசி அலா லஹரி, என்னுடைய முதுகுக்கு மேலே நீ பாவம் செய்கிறாய், ஆனால் ஒரு நாள் துவாத்தபு ஃபீ பதனி, என் வயிற்றிலே நீ வேதனை கொடுக்கப்படுவாய். பாம்புகள் உண்டு, தேள்கள் உண்டு, நட்டுவாக்கடிகள் உண்டு, எத்தனை வேதனை எத்தனை வேதனை உள்ளே வந்து வா, அனுபவிக்கப் போகிறாய் என்று ஒவ்வொரு நாளும் பூமி சொல்கிறது. என்னைக்காவது இந்த மனுஷன் கவலைப்பட்டிருக்கானா? மூன்றாவதாக ஒவ்வொரு நாளும் பூமி சொல்லுகிறது, மன்னரை சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது, என்னுடைய முதுகிலே தலஹக், நீ சிரித்து சிரித்து வாழ்கிறாய், ஏகமாக சிரிப்பு. ஆனால் வதபுக்கி அலா பத்னி, ஒரு நாள் என்னுடைய வயிற்றுக்கு வருவாய், அழுது கொண்டே இருப்பாய், அழுது கொண்டே இருப்பாய். ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் செல்லுகிற பொழுது, ஒரு 4-5 கபர்கள் இருக்கிறது. கபரினுடைய வேதனையை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணுகிறார்கள். நாயகத்தின் கண்கள் நம்முடைய கண்களை போன்ற கண்கள் அல்ல. விண்ணுக்கு மேலும் பார்க்கும், மண்ணுக்கு கீழும் பார்க்கும், வலது பக்கமும் பார்க்கும், இடது பக்கமும் பார்க்கும், 6 திசைகளிலும் பார்க்கிற ஆற்றல் நாயகத்திற்கு உண்டு. அந்த நபிகள் கோமான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த வேதனையை பார்க்கிறார்கள். மறுபக்கம் பார்த்தால் சஹாபாக்கள் சிரித்துக் கொண்டே வருகிறார்கள், உல்லாசமாக வருகிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் காண்பதை என் தோழர்களே நீங்கள் கண்டால், நான் பார்ப்பதை நீங்கள் பார்த்தால், நீங்கள் அதிகமாக அழுவீர்கள், குறைவாகத்தான் சிரிப்பீர்கள். என் பார்வை உங்களுக்கு இருந்தால், என் சிந்தனை உங்களுக்கு இருந்தால், உங்களுடைய சிரிப்பு குறைந்துவிடும், அழுகை அதிகமாகிவிடும். அப்ப கபிரிஸ்தானினுடைய சிந்தனை யாருக்கு இருக்கோ அவனுடைய சிரிப்பு குறையும். ஆனால் இன்றைக்கு சமூகத்திலே சிரிப்பை அதிகமாக ரசிக்கிற சூழல் அதிகமாகிவிட்டது. என்ன காரணம்? மறுமையின் சிந்தனை, மன்னரையின் சிந்தனை இன்னும் மனிதனின் உடம்புக்குள் ஏறவில்லை. பூமி மீண்டும் 4வதாக சொல்லுகிறது, ஆதமின் மகனே தஃப்ரஹு அலா லஹ்ரி, என்னுடைய முதுகிலே உல்லாச பயணம் மேற்கொள்கிறாய். லீவ் வந்துருச்சா, ஊட்டிக்கு போகணும்னு புறப்பட்டு கோவாவுக்கு புறப்படுகிறார். இன்றைக்கு வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார். என்னுடைய பூமியிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ பயணம் மேற்கொள்கிறாய். ஆனால் ஒரு நாள் என்னை நினைத்திருக்கிறாயா? ஒரு நாள் வரும், அந்த நாள் என்னுடைய வயிற்றுக்கு வருகிற பொழுது நீ கவலைப்படுவாய். ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு செல்ல மாட்டார், கோவாவுக்கு புறப்படுவார். பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அவருக்கு நேரம் இருக்காது, வேறு பல உல்லாச இடங்களுக்கு செல்வதற்கு அவருக்கு நேரம் இருக்கும். இவரை பார்த்து பூமி சொல்லுகிறது, ஒரு நாள் எனக்குள் வருவாய், நீ கவலைப்படுவாய். இன்றைக்கு சமூகத்திலே இந்த அரங்கேற்றம் நடைபெறுகிறதா இல்லையா? அடுத்ததாக சொல்லுகிறது பூமி, யா இப்னு ஆதம் தஜ்மஉல் மால அலா வதனி, என்னுடைய வயிற்றிலே பொருளாதாரத்தை நீ சேர்த்துக் கொண்டே இருக்கிறாய், காசு காசு என்றே அழைகிறாய். நோக்கமே காசு என்றாகிவிட்டது உனக்கு. பூமி சொல்கிறது, தேவைதான் காசு, உணவு தேவை, உணவே நோக்கமாயிட்டாக்கா அவன் சாப்பாட்டாமா? தூக்கம் தேவை, தூக்கமே வாழ்க்கை அல்ல. ஆனால் ஆதமின் மகனே உனக்கு காசே நோக்கமாகிவிட்டதா? எழுந்தாலும் காசு, உறங்கினாலும் காசு, எப்படியாவது காசை சேர்த்து ஜோப்பிலேயும் பெட்டியிலும் நிரப்பலாம் என்று நினைக்கிறாய். ஆனால் வதந்திமு அலா லஹ்ரி, நீ என் வயிற்றுக்கு வருகிற பொழுது ஒரு நாள் நீ கண்டிப்பாக கை சேதப்படுவாய். என்னடா, அல்லாஹுவை விட்டுட்டோமே, ரசூலை விட்டுட்டோமே, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை விட்டுவிட்டோமே, காசு சேர்ப்பதிலேயே குறியாக இருந்தோமே என்று நீ என் வயிற்றுக்கு வருகிற பொழுது கவலைப்படுவாய். பூமி சொல்லுகிறது, விடவில்லை பூமி. 6வதாக சொல்லுகிறது, யா இப்னு ஆதம் ஆதமின் மகனே தஅக்குலுல் ஹராம அலா பத்தனி, என் வயிற்றுக்கு மேலே நீ வாடுகிற பொழுது ஹராமான பொருளை சாப்பிடுகிறாய். கவலையே படாம சாப்பிடுற, வட்டி பணத்தை கவலைப்படாம சாப்பிடுகிறாய், லஞ்சத்தை கவலைப்படாமல் சாப்பிடுகிறாய், அடுத்தவரை ஏமாற்றி கவலைப்படாமல் சாப்பிடுகிறாய், அடித்து சாப்பிடுகிறாய், திருடி சாப்பிடுகிறாய். இன்னவர காரியங்களால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான முறையிலே நீ சாப்பிடுகிறாய். ஆனால் என் வயிற்றுக்கு வருகிற பொழுது தாக்குலுக்க தீதானு ஃபி பத்தனி, என் வயிற்றிலே உன்னை புழுக்கள் சாப்பிடும். நீ அறாமை தொட்டாய், உன்னை புழுக்கள் தொடும். ஆதமின் மகனே ஜாக்கிரதை, யா இப்னு ஆதம் தஹ்தாலு அலா லஹ்ரி, என் முதுகிலே வாழ்கிற பொழுது நீ பெருமையோடு வாழ்கிறாய். என்னை விட உயர்ந்தவன் கிடையாது. குலத்தால், பொருளால், அந்தஸ்தால், பதவியால், கல்வியால், கண்ணியத்தால் உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது என்று நீ சொல்கிறாய் ஆதமின் மகனே. ஆனால் நான் அதையெல்லாம் பார்ப்பது கிடையாது. நீ பெருமை கொண்டு வாடுகிறாயே, எனக்குள்ளே வருகிற பொழுது நீ இழிவாக்கப்படுவாய். நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவினுடைய கடைசி நாள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான காய்ச்சல், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு கடும் காய்ச்சல் அடிக்கிறது. அடிநடி அல்லாஹு தஆலா வந்து தொட்டு பார்க்கிறார்கள். கடுமையான காய்ச்சல், அம்மா பாத்திமா இந்த வேளையிலே நீ பாத்திரங்களை கழுவ வேண்டுமா, அம்மா இந்த வேளையிலே நீ துணிகளை துவைக்க வேண்டுமா பாத்திமா என்று கேட்கிற பொழுது அந்த அன்னை பாத்திமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் இந்த நாள் இறந்து விட்டால் பாத்திரங்கள் கழுவாமல் ஆடைகள் துவைக்காமல் நான் இறந்து விட்டால் அல்லாஹ் நாளை என்னிடத்திலே கேட்பானே, உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீ குறையை செய்து விட்டாயே, உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நீ குறை செய்து விட்டாய் என்று கேட்டால் என்னால் தாங்க முடியுமா, முடியாதே என்று ஆடைகளையும் பாத்திரங்களையும் கழுவுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கடைசி நேரத்திலும் கூட அத்தனை பணிகளையும் சரியாக செய்த அன்னை ஃபாத்திமா வஃபாத்தாகிற பொழுது அலியும் கரம் அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அன்பு கணவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் இறந்து விட்டால் என்னுடைய இறப்பு செய்தியை நீங்கள் யாருக்கும் சொல்லாதீர்கள். என் தெரியுமா, அப்படி சொல்லுகிற பொழுது எல்லோரும் ஆர்வம் கொண்டு சொர்க்கத்து தலைவி ஃபாத்திமாவை பார்க்க வர வேண்டும் என்று வந்து ஆண்களின் பார்வை என் மீது பட்டுவிட்டால் நான் நரகத்திற்கு சொந்தக்காரியாக மாறிவிடுவேன். என்னுடைய ஜனாதாவின் செய்தி யாருக்கும் தெரிய வேண்டாம். அதே நேரத்திலே நான் இறந்ததற்கு பிறகு என்னை அடக்குவது கூட இரவிலே செல்லுங்கள், எல்லோரும் நடக்கிற பாதையில் அல்ல, இன்னொரு பாதையிலே சென்று நீங்கள் இரவிலேயே அடக்கம் செய்யுங்கள் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுகிறார்கள். என் தெரியுமா, அன்பு கணவரே நான் இரவிலே சென்றால் நான் பரிதாபமாகி விடுவேன் அல்லவா, நான் முழுமையாக மறைக்கப்பட்டு விடுவேன், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் யாரையும் அழைக்க வேண்டாம், நீங்களும் பிள்ளைகளும் சேர்ந்து என்னை அடக்கினால் போதும் என்று அடக்கத்தோடு சொல்லிவிட்டு அடங்கி போனார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இறந்த செய்தியின் துக்கம் தாள முடியாமல் அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா சொன்ன நியதிப்படியே ஒரு சொர்க்கத்து தலைவியை அடக்குவதற்காக மூன்று பேர்கள் இருக்கிறார்கள், நான்காவது கட்டையை பிடிப்பதற்கு ஆள் இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மூன்று பேர்களும் தூக்கி செல்லுகிற பொழுது சொர்க்கத்து சுபச்செய்தி சொல்லப்பட்ட அபூதர் ரலியல்லாஹு தஆலா பாதையிலே வருகிறார்கள், பாதையிலே வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள், ஒரு ஜனாசா செல்லுகிறது, அலி பிடித்திருக்கிறார்கள், ஹசன் ஹுசைன் பிடித்திருக்கிறார்கள், கண்டிப்பாக இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஈரல் துண்டு, அன்பு மகள் ஃபாத்திமாவின் ஜனாசா என்பதை புரிந்து கொண்டு ரப்பே அந்த ஜனாசாவில் கலக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்து அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்தை உரைத்துக் கொண்டு வந்து அலி ரலியல்லாஹுவிடத்திலே கட்டையின் ஒரு பகுதியை எனக்கு கொடு என்று சொல்லி பிடித்துக் கொள்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிடித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அடக்கப்படுகிறார்கள். அடக்கி முடித்து மண்ணை போடுகிற பொழுது எல்லோரும் சோகத்தில் இருக்க அபூதர் ரலியல்லாஹ் கபரை பார்த்து பேசினார்கள். புகாரியிலே பதிவான ஹதீஸ் இது, கபரை பார்த்து கேட்கிறார்கள், கபரே நாங்கள் யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா, மண்ணிலேயே உனக்குள் நாங்கள் யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா, ஈரோ சக்கரவர்த்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மகளை ஃபாத்திமாவை வைத்திருக்கிறோம், யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா, சொர்க்கத்து தலைவர்கள் சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து தலைவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவினுடைய தாயை வைத்திருக்கிறோம், யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா, சையிதத்துல் நிசா பெண்களின் தலைவி ஃபாத்திமாவை வைத்திருக்கிறோம், யாரை வைத்திருக்கிறோம் தெரியுமா, உலகத்திலே நான்கு பெண்கள் சிறப்புக்குரியவர்கள் என்று பெருமானார் சொன்னார்களே அந்த நாளில் ஒரு பெண்ணான ஃபாத்திமாவை வைத்திருக்கிறோம், பூமியே ஜாக்கிரதையாக நடந்து கொள். உடனே பூமி சொன்னது, அங்கிருந்து சப்தம் வருகிறது, அனலஸ்து அலாதி நசபின் வலா ஹசப், நான் குலப்பெருமை பார்ப்பவன் அல்ல, நான் கோத்திர பெருமை பார்ப்பவன் அல்ல, அது யாராக இருந்தாலும் நல்லமை செய்தவர்களுக்குத்தான் இங்கே இடமேறவே, நபியின் மகள், ரசூலின் மகள், துல்லாஸ்மின் மகள் என்பதை எல்லாம் நான் பார்ப்பதில்லை என்று பூமி சொன்னதாக வரலாறு சொல்லும். ஃபாத்திமா ரலியல்லாஹுக்கு இந்த நிலை என்றால் எண்ணி பார்க்க வேண்டும், பூமியிலே பெருமையோடு அடைகிற நம்மின் நிலை எப்படி இருக்கும் மண்ணறைக்குள் என்பதை என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களே, அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோமா சங்கைக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். அடுத்து எட்டாவதாக பூமி சொல்கிறது, தம்சி மஸ்ரூரா தம்சி வஸ்ஆ அலா மஹ்ரி, பூமியிலே விசாலமாக நான் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், என் பூமியிலே என்னுடைய முதுகுக்கு மேலே விசாலமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், ஒரு ஏக்கர் வேண்டும் என்று நினைக்கிறாய், குறைஞ்சபட்சம் இந்த 300-400 சதுரடியில எல்லாம் வீடு கட்டக்கூடாது. கட்டினா ஒரு 2000 சதுரடி, ஒரு 4000 சதுரடி. நாம் விசாலமாக இருக்க வேண்டும், விசாலமாக படுக்க வேண்டும் என்பதற்காக பல வகையான வண்ண வண்ண கட்டில்களை தயார் செய்து மெத்தைகளை போட்டி படுத்துக் கொள்கிறார். ஆதாமின் மகனே, நீ விசாலமாக உலகத்திலே வாழ பிரியப்படுகிறார். எனக்குள்ளே நீ வருகிற பொழுது என் வயிற்றிலே நீ நெருக்கப்படுவாய். எப்படி நெருக்கப்படுவாய் தெரியுமா? ஒரு விழா எலும்பு இன்னொரு பக்கம் போகும், அது இன்னொரு பக்கம் வரும், கொக்கிகளை போன்று மாட்டி மாட்டி இழுக்கப்படுவாய். உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள். 9வதாக பூமி சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது, தம்சி ஃபி நூரின் ஃபி லஹரி, என்னுடைய முதுகிலே வாழுகிற பொழுது பிரகாசத்திலே நீ வாழுகிறாய், வெளிச்சத்திலே நீ வாழுகிறாய். வெளிச்சம் இல்லைன்னா, இருட்டில் கூட வெளிச்சம் இல்லைன்னா இவன் வாழ்க்கை ஸ்தம்பித்து போய்விடுகிறது. வீட்டிலே எமர்ஜென்சிக்காக விளக்கை ஏற்றி கொள்ளுகிறாய், வீட்டிலே எமர்ஜென்சிக்காக நீ டார்ச் வைத்துக் கொள்ளுகிறாய், எப்பொழுதும் உனக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. வெளிச்சம் இல்லாமல் நீ வாழ்வதில்லை. ஆனால் என்னுடைய இடத்திற்கு நீ வருகிற பொழுது, என்னுடைய வயிற்றுக்கு நீ வருகிற பொழுது, நீ தக்கா என் வயிற்றிலே இருளிலே நீ மாட்டியிருப்பாய். அங்கே வெளிச்சம் இருக்காது, யாரும் உனக்கு பவர் லைட் அடிக்க மாட்டார்கள் என்று ஒவ்வொரு நாளும் பூமி சொல்லுகிறது. கடைசியாக அந்த பூமி விடுகிற அறிக்கை என்ன தெரியுமா? நீ எம்சி அலல் மூஜு தமாஇ ஃபி பதனி ஃபி லஹரி, என் முதுகுக்கு மேலே நீ வாழுகிற பொழுது சமூகமாக கூட்டமாக நீ வாழுகிறாய், சந்தோஷமாக கூட்டமாக வாழுகிறாய், குடும்பமாக வாழுகிறாய், சமூகமாக வாழுகிறாய். எனக்குள்ளே நீ வருகிற பொழுது தக்க வஹீதா பத்தனி, என் வயிற்றுக்கு வருகிற பொழுது தனியாகத்தான் வருவாய். உன்னோடு சேர்ந்திருந்த மனைவி உனக்காக கபரிலே இறங்க மாட்டாள், உன்னை பெற்றெடுத்த தாய் உனக்காக கபரிலே இறங்க மாட்டாள், உனக்கு ஒழுக்கத்தை ஊட்டிய தந்தை உன்னோடு இறங்க மாட்டார், உன் மாமனோ உன் மச்சானோ உன் சொந்தமோ உன் சுகமோ உன் நண்பர்களோ உன் அன்பர்களோ உனக்காக கபருக்குள்ளே இறங்க மாட்டார்கள். எனவே நீ என்னிடத்தில் தனியாகத்தான் வருவாய், உன்னை நான் எப்படி கவனிக்கிறேன் பா என்று ஒவ்வொரு நாளும் பூமி சொல்கிறது. என்றைக்காவது நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? ஒரு நாள் மன்னரைக்கு செல்லுவோம், மன்னரையின் வாழ்க்கை என்ன, அதனுடைய நிலை என்ன, அதற்காக நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன, அமால்கள் என்ன, என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலும் அவர்களுக்கு பின்னுண்டானவர்களினுடைய காலத்திலேயும் கபரிலே நடக்கிற அமல்களை சில இறைநேசர்கள் பார்த்து சொன்னதுண்டு. அந்த செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கபருக்குள்ள நடக்கிற செய்திய கனவின் மூலமாக பார்க்க முடியும் மார்க்கம் சொல்கிறது. யாருக்கு? கண்டவர்களும் நின்றவர்களும் பார்க்க முடியாது. 3 நிபந்தனைகள் யாருக்கு இருக்கிறதோ, அவர்கள் கபருக்குள்ளே நடக்கிற வேதனைகளையும் பார்க்கலாம், சுபச்செய்திகளையும் பார்க்கலாம். இரண்டையுமே பார்க்கிற ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறான். 3 நிபந்தனை: 1, குர்ஆன் சம்பந்தப்பட்ட மார்க்க ஞானம் இருக்க வேண்டும். 2வதாக அமல் இருக்க வேண்டும், அமல்கள் இருக்க வேண்டும். 3வதாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இந்த 3 யாரிடத்தில் இருக்கிறதோ, கபருக்குள் நடக்கிற காரியங்களையும் பார்த்து சொல்லுகிற ஆற்றல், கனவின் மூலமாக கண்டு சொல்லுகிற ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறான். இதற்கு ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே 2 சஹாபாக்கள், பெரும் சகாபாக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா, யூதராக இருந்து முஸ்லிமானவர். பெருமானாரின் முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்டார், இவர் நாயகம்தான், இவர் கடைசி நபிதான் என்று தெரிந்து கொண்டு நாயகத்தின் கரத்தை பற்றி மதீனா மாநகரத்திலே முதல் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா என்னவர்கள். இவர்களும் சல்மான் ஃபாரிசி. யார் அந்த சல்மான்? கிறிஸ்துவராக இருந்து, யூதராக இருந்து, அனைத்து வேதங்களையும் கற்றுத்தேறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே புறப்பட்டு வருகிற பொழுது இவரை அடிமையாக விற்கப்பட்டவர் சல்மான். மதீனா நகரத்திலே மாணவி வருவார்கள் என்று ஏங்கி இருக்கிறார், அடிமையாக இருக்கிறார் இந்த சல்மான். பெருமானார் வருகை தருகிறார்கள், பெருமானாரை கரம் பற்றுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், சல்மானே, நான் அடிமைத்தனத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கி கொடுத்து விடுகிறேன் என்று புறப்பட்டு செல்கிறார்கள். சல்மானை அடிமையிலிருந்து விடுவிப்பதற்காக யஜமானிடத்திலே கேட்கிற பொழுது யஜமான் சொல்லுவார், இன்ன விலை தர வேண்டும், அது மட்டும் போதாது, இந்த இடத்தை காட்டுகிறார், ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டுகிறார். அந்த இடத்திலே பேரித்த மரங்களை நட்டு அது பலன் தந்தவுடன் நான் உரிமை விட்டு விடுகிறேன். ஒரு பேரீச்ச மரம் எழுந்து பலன் தர வேண்டுமானால் ஏறத்தால் 7 ஆண்டுகள் தேவை. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 7 ஆண்டுகள் தேவை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், நாயகமே இவரை வாங்கி 1 நிமிடத்திலே உரிமை விட்டு விடலாம் என்று நினைத்தால் அவர் பெரிய நிபந்தனை போடுகிறார். நாயகமே விதைக்க வேண்டுமா, அது பழமாகி அறுவடைக்கு வர வேண்டுமா, மரமாகி அதற்கு பிறகுதான் உரிமையாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்திற்கு வருகிறார்கள். வருகை தந்து நாயகம் விதைகளை எல்லாம் வாங்கி தானே விதைக்கிறார்கள். பேரித்த மரத்தை தானே விதைக்கிறார்கள். ஒரே ஒரு விதையை மட்டும் உமர் ரலியல்லாஹு தஆலா விதைத்தார்கள். பாக்கி எல்லாத்தையும் பெருமானார் விதைத்தார்கள். 7 வருடத்தில் வளர வேண்டிய மரம் 1 வருடத்தில் வளர்ந்து பழம் கொடுத்தது. ஒரே வருடத்தில் பழம் கொடுத்தது. ஒரு விதை மட்டும் முளையவே இல்லை. உமரை பெருமானார் கேட்கிறார்கள், ஏன் இது முளையவில்லை என்று கேட்கிற பொழுது, இது நாயகமே உமர் ரலியல்லாஹு தஆலா விதைத்த விதை, அதனால் வளரவில்லை நாயகமே. பெருமானார் மீண்டும் அதை எடுத்து விதைக்கிறார்கள். ஒரு ரிவாயத்தில் 1 மாதத்தில் மரமானது என்ற வரலாறும் உண்டு, 1 வருடத்தில் மரமானது என்ற வரலாறும் உண்டு. இப்படி உயர்ந்த அந்தத்திற்கு சொந்தக்கார சல்மான் ஃபாரிசி அப்துல்லாஹ் இப்னு சலாம் 2 பேர்களும் பேசிக் கொள்கிறார்கள். யாரு மௌத்தா போறாங்களோ, முதல்ல 2 பேர்த்து யார் மரணம் மேற்கொள்ளுகிறார்களோ, மூத்தாகிறார்களோ, அவர்களின் நிலைமையை பற்றி இன்னொருவருக்கு செய்து கொடுக்க வேண்டும், மூத்தா போனதுக்கு பின்னாடி செய்து கொடுக்க வேண்டும் என்று பேசிக் கொள்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது பேசியது உண்டா? ஹயாத்தா இருக்கும் போதே இவன் செய்து கொடுக்க மாட்டான், நல்லது கெட்டதை கொஞ்சம் சொல்லுப்பா என்று ஊர்ல சொல்லி வச்சா கரெக்டா அந்த மூத்த ஹயாத்தை மட்டும் மறந்துடுவான், பாக்கி எல்லாத்தையும் போன்ல மணிக்கணக்கில் பேசுவார். 2 பேர்களும் ஒப்பந்தம் செய்தார்கள். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் முதலிலே வஃபாத்தாகிறார்கள். வஃபாத்தான ஒரு சில நாட்களில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா சல்மான் ஃபாரிசியை கனவிலே கண்டார்கள். அல்லாஹ் உன்னோடு எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் என்னோடு நல்ல முறையில் நடந்து கொண்டான் என்று சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா சொன்னதோடு மட்டுமல்லாமல், எனக்கு 2 கூலி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், மற்ற மதங்களை பின்பற்றியதற்கு 1 கூலியும், இஸ்லாத்தை தழுவியதற்காக 1 கூலியும், எனக்கு மட்டும் அல்லாஹ் 2 கூலியை கொடுத்திருக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் என்னிடத்திலே அல்லாஹ் பொருந்தி கொண்டது என்ன தெரியுமா? தவக்குள், அல்லாஹ்வின் மீது நான் வை நம்பிக்கையை பொருந்தி அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறார். சல்மான் ஃபாரிசி அப்துல்லாஹ் இப்னு சலாமுக்கு சொல்கிறார்கள், அதனால் நீங்கள் தவக்குள் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள், மண்ணறையிலே அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளுவான் என்றொரு பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் சல்மான் ஃபாரிசி. இன்றைக்கு அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதா? ஹமைய தவக்கல் அல்லாஹ் ஃபவஹஸ், அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், இன்றைக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறது. லாரியை கொண்டு வர்றான், அவன் லாரி மேல ஒரு கும்பிடு போட்டுக்கிறான், இந்த லாரியா சம்பாதிச்சு கொடுக்கும். இரும்பு சம்பளத்து மேல நம்மால வச்சிருக்கிற நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இல்லையே. லாரிக்கு முன்னாடி வச்சு அது ஒரு ஏத்து, எவனோ ஏத்துறான், இவனுமா? இந்த விதாச்சு தேவையா? எண்ணி பார்க்கிறோம், நம்மால ஒருத்தர் டெய்லரு, அந்த தையல் மிஷினுக்குள்ள போகும்போது அவர் அடிக்கிறதே ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு அடிப்பாரு. அங்க போய் உட்காந்த உடனே காலை வச்ச உடனே அது மேல வச்சு இப்படி ஒரு கும்பிடு போட்டுக்கிற நம்மால் இப்படித்தான் கும்பிடணும்னு இல்லை, அப்படி தொட்டு முத்தம் கொஞ்சிக்கிறாரு. அந்த தையல் மிஷினுக்கு ஒரு முத்தம், வீட்டுல பிள்ளைகளுக்கு முத்தம் இல்லை, யாருக்கும் இல்லை, ஆனால் தையல் மிஷினுக்கு முத்தம். அப்ப தையல் மிஷினின் மீது நம்பிக்கை. மண்ணறையிலே சல்மான் வரலாறு சொல்கிறார். நம்ம வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் மனதை தொட்டு யோசிக்க வேண்டிய செய்திகள். உமரே ஃபாரூக் ரலியல்லா அப்பாஸ் ரலியல்லா 2 பேர்களும் தோழர்கள். வாழ்ற காலத்தில் 2 பேர் கீரியும் பாம்பும். அப்பாஸ் அலி அல்லாஹ்னா உமர் அலி அல்லாவுக்கு ஆகாது, உமர் அலி அல்லாஹ் என்றால் அப்பாஸ் அலி அல்லாவுக்கு ஆகாது. கீரியும் பாம்புமாக வாழ்ந்தவர்கள் 2 பேர்களும். ஆனால் உமரே ஃபாரூக் அலி அல்லாஹ் மரணமானதற்கு பிறகு 3 நாட்களுக்கு பின்னால் அப்பாஸ் அலி அல்லாஹ் உமர் அலி அல்லாஹு தாலாவை பார்த்தார்களாம். உமர் அலி அல்லாஹு தாலாவை பார்த்து கேட்கிறார்கள், உமரே நீங்கள் மன்னரைக்கு சென்றீர்கள், உங்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்க உமர் அலி அல்லாஹு தாலா என்பவர்கள் சொன்னார்களாம், நான் மக்களின் மீது படைப்பினங்களின் மீது இறக்கப்பட்டேன், அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டு விட்டார். நான் படைப்பிடங்களின் மீது இறக்கப்பட்டேன். நான் சொல்லுவேன், ஒரு சர்பத்து கூட நான் குடித்ததில்லை. ஏன் தெரியுமா? சராசரி மனிதனுக்கு கிடைக்காத வரைக்கும் நான் குடிக்க கூடாது என்றிருந்தேன். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் எது உணவோ அந்த உணவைத்தான் நான் உண்டேன். ஒரு நாட்டின் ஜனாதிபதி சொல்லுகிறார்கள், இதை அல்லாஹ் இறக்கப்பட்டான். நீ மக்களின் மீது, படைப்பிடங்களின் மீது இறக்கப்பட்டாய், அதனால் நான் உன்னின் மீது இறக்கப்படுகிறேன். நீ தப்பித்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வழங்கிவிட்டான், சொர்க்கத்திற்கான வாதாவை கொடுத்து விட்டான் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அப்பாஸ் ரலியல்லாஹுவுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நிலையாவது நம் சமூகத்தில் இருக்கிறதா? மற்ற படைப்பினங்களின் மீது இறக்கப்படுவது, அன்பு காட்டுவது, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற நிலை இருந்தால் மண்ணறைக்குள் செல்லுகிற பொழுது சந்தோஷமாக இருக்கலாம் என்பதிலே சந்தேகமில்லை. இன்னொரு வரலாறையும் ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகிறது. ரலீப் இப்னுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சுரை ரலியல்லாஹு தஆலா அவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். யார் அந்த சுரை? பெரிய மகான். சுரை தொழுது கொண்டிருக்கிற பொழுது தாயார் அழைக்கிறார். சுரை வாப்பான்னு கூப்பிடுறார். தொழுது கொண்டிருக்கிற பொழுது தாயார் அழைக்க தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாயாரின் அழைப்பை ஏற்கவில்லை. சுரை தாயாரின் அழைப்பை ஏற்கவில்லை. அந்த அம்மா பதுவா பண்ணிருச்சு. ஒரே வார்த்தையில கொஞ்சம் வேகமான தாய் பதுவா பண்ணிருச்சு. என்ன சொன்னது? அல்லாஹ் உனக்கு விபச்சாரி என்ற பெயரை கொடுக்காமல் மௌத்தாக்க கூடாது. விபச்சாரி என்ற பெயர் உனக்கு வந்துவிடும். தாயின் துவாவை உடனே அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அவர் பெரிய வலியுள்ளவா இருந்தாலும் சரி, அவர்கள் தொழுகை இபாதத் வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நடந்தது. என்ன நடந்தது? அவர்களின் மீது போராமைப்பட்டவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே குழந்தையை கொடுத்து, இது சுரேகின் குழந்தை, தவறாக பிறந்த குழந்தை என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த பெண்மணி காசுக்காக இந்த நாடகத்தை ஆடுகிறார். உலக மக்கள் எல்லாம், அந்த ஊர்வாசிகள் எல்லாம் சுரேகை வெறுக்கிறார்கள். சுரேகை வெறுக்கிறார்கள். இவரை போன்று, இவரை போய் இறை நேசர் என்று சொன்னோமே என்று வெறுக்கிறார்கள். தாயின் பத்துவா பழிக்கிறது. அதே நேரத்திலே இவர் செய்த அமல் இவரை காக்கிறது. இவர் செய்த அமல் இவரை காக்கிறது. அந்த குழந்தையை கொண்டு வாங்கன்னு சொன்னாரே சுரே, எந்த குழந்தை எனக்கு சொந்தம் என்று சொன்னார்களோ அந்த பிறந்த குழந்தையை கொண்டு வாருங்கள். அந்த குழந்தையிடத்திலே உன் தகப்பன் யார் என்று சுரேகி கேட்கிற பொழுது அந்த பிறந்த குழந்தை சொன்னது, என் தகப்பன் இன்னாலுதான், சுரேகி இல்லை என்று சொல்கிறது. இவர்களின் அமல் காப்பாற்றுகிறது. தாயின் துவாவையும் அல்லாஹ் அங்கீகரித்தான். இவர்களின் அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அமல்களால் காப்பாற்றப்பட்டார்கள். இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிற சுரை இறந்ததற்கு பிறகு சுரேகியை கனவிலே பார்க்கிறார்கள். ரலீஃப் இப்னுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலாலே கனவிலே பார்த்து, உங்களின் நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்க சுரேகி சொன்னார்கள், என் நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? அல்லாஹ் என்னை கேள்வி கணக்குக்கு என்று போட்டு விட்டான். கேள்வி கணக்குக்கு என்று ஓட்டி நான் செய்த ஒரு சின்ன உபகாரம், இதனால் அல்லாஹ் என்னை மன்னித்து எனக்கு சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொன்னான். ரலீஃப் கேட்கிறார்கள், அந்த சின்ன உபகாரம் என்ன என்று கேட்கிற பொழுது, ஒரு விதவைக்கு நான் உதவினேன், ஒரு விதவைக்கு நான் உதவினேன், ஒரு விதவையை நான் திருமணம் முடித்துக் கொண்டேன். இதனால் அல்லாஹ் சுபச்சீதி அடைந்து அந்த பெண்மணி ஆதரவற்றிருந்தால் அவருக்கு மறுவாழ்வு கொடுத்தார் என்பதற்காக உனக்கு சொர்க்கம் என்றான். இன்னைக்கு விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுப்பவர்கள் எத்தனை பேர்கள்? அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்கு முன்வருபவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? எண்ணி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. மண்ணறையை அதுவும் புனிதமானதாக மாற்றி வைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஸுராரா, ஸுராரத் இப்னு அபி ஔஃபா இவர்களை கனவிலே ஒரு பெரியவர் காண்கிறார். கனவிலே கண்டார் இவர்களை நல்ல தங்க கட்டிலே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸுராரத் இப்னு அபி ஔஃபா, தங்க தட்டிலே நீங்கள் உறங்குவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது ஸுராரா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கஸ்ருல் அமல். நான் உலகத்திலே வாழுகிற பொழுது ஆடம்பர வாழ்க்கை, அல்லாஹ் எனக்கு வசதியை கொடுத்தான், ஆனால் நான் ஆடம்பரமாக வாழவில்லை, எளிமையாக நான் வாழ்ந்தேன், மற்றவர்களுக்கு உதவி வாழ்ந்தேனே தவிர என் மன இச்சைகளை அடக்கி வாழ்ந்தேன். இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும் என்று என் மனம் சொல்லுகிற பொழுது அந்த மனதை தடுத்து நான் வாழ்ந்தேன். எனவே இங்கு தங்க தட்டிலே, தங்க கட்டிலே நான் உறங்குகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்றைக்காவது மன இச்சையை நாம் அடக்கி இருக்கிறோமா? கட்டுப்படுத்தி இருக்கிறோமா? அது சொல்லுகிற காரியங்களில் இருந்து அதை இழுத்து பிடித்து வேண்டாம் என்று சொல்லுகிறோமா? அப்படி சொன்னால் மன்னரை வாழ்க்கை புனிதமானதாக ஆகும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலாலே இப்னு சீரீனை பார்க்கிறார்கள், கனவிலே காணுகிறார்கள். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலாலே கனவிலே பார்க்கிறார்கள். பெரிய மாமேதை மாலிக், கனவிலை பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு மரத்தடியிலே நிம்மதியாக இப்னு சீரின் அமர்ந்திருக்கிறார்கள். நான் நன்றாக இருக்கிறேன் அல்ஹம்துலில்லா. இந்த இப்னு சீரின் இடத்திலே கேட்டார்களா, இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லா ஹசன் பசரியின் நிலைமை என்ன என்று. அவங்களும் ஓத்தா போயிட்டாங்க. ஹசன் பசரியின் நிலைமை என்ன என்று கேட்கிற பொழுது அவர் என்னை விட 70 தரஜா உயர்ந்திருக்கிறார். இப்னு சீரின் பெரிய மகான், கனவுக்கலை மாமேதை, என்னை விட 70 தரஜா உயர்ந்திருக்கிறார், என்ன காரணம் என்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தாலாலை கேட்கிற பொழுது ஹம்முல்லாஹிரா ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுக்கு மறுமையின் கவலை இருந்தது. மறுமையின் கவலைதான் அவர்களை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. மறுமையின் கவலை நமக்கு வந்திருக்கிறதா? மரணத்தை பற்றிய கவலை நமக்கு வந்திருக்கிறதா? நாம் வீட்டில் இருக்கக்கூடிய கட்டி வச்சிருக்கிற எருமையை பத்தி கவலைப்படுவோம், ஆனா மறுமையை பத்தி கவலைப்பட்டதில்லை. நம்ம வீட்டில சோம்பேறித்தனமா இருக்கிற அந்த பிள்ளைகளை கூட பார்த்து சொல்லுவோம், எருமையே ஏண்டா இப்படி இருக்கிற என்று சொல்லுவோம். அந்த எருமை பையனை பற்றிய கவலை இருக்கிற மறுமையை பற்றிய சிந்தனையும் கவலையும் நமக்கு கொஞ்சமாவது இருக்கிறதா? நிரந்தரமாக வாழப்போகிற உலகம் அல்லவா அந்த உலகம், நாம் இன்றைக்கு மடிந்து போய்விடலாம். நிரந்தரமாக வாழுகிற உலகத்திற்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறோம்? நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நாளை மறுமையிலே, நாளை மறுமையில் சொர்க்கத்தின் கடைவீதியிலே நாம் பொருட்களை வாங்க வேண்டுமானால் அதற்கு தேவை பைசா அல்ல, அமல்களுக்கான சவாபுகள். எவ்வளவு சவாபை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம்? சவாபுக்கு ஏற்றவாறு அந்த சவாபை பயன்படுத்தி நாம் எதையும் பெறலாம் அல்லவா? இன்றைக்கு நம்மிடத்தில் எவ்வளவு சவாபு இருக்கிறது என்று எண்ணி பாருங்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நாமே நம்முடைய மனதை தொட்டு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா? ஒவ்வொரு நாளும் எடைவூட்டு பாருங்கள். நாம் மன்னரை வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே புனிதமாக மாற்றுவதற்கு மறுமை சிந்தனை ஒரு சிறந்த மருந்தாக ஆகும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதோடு மட்டுமல்ல, லைகம் ரஹ்மத்துல்லாஹி தாலாலை இவர்கள் மாபெரிய மகானாக உலகத்திலே வாழ்ந்த காலம், இவர்கள் இறந்ததற்கு பிறகு லைகம் ரஹ்மத்துல்லாஹி தாலாலை இவர்கள் இறந்ததற்கு பிறகு அப்துல்லாஹி இப்னு முபாரக் பெரிய மகான் இல்லையா, அவர்கள் கனவிலே தோன்றி சொன்னார்களாம், எனக்காக துஆ செய்யுங்கள், அன மஅதூர் அன மஅதூர் அன மஅதூர் என்றார்கள். இவங்க கேட்கிறாங்க, இறந்தவரை பார்த்து கேட்கிறார்கள், எனக்காக துஆ செய்யுங்கள். இங்க நாம கேட்கிற மாதிரி உடனே லைகம் சொன்னார்களாம், நான் மதூர் தங்கடவாதி, கேட்க முடியாது. உலகத்திலே வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. கபருக்குள்ளே உள்ளவர்கள் யாருக்கும் துவா கேட்க முடியாது. மௌத்தா போயிட்டா யாருக்கும் யாரும் துவா கேட்க முடியாது. நபிக்கு மட்டும் சிறப்பு சலுகை உண்டு, வேறு யாருக்கும் துவா கேட்கிற அதிகாரம் கிடையாது. அதனால் நீங்கள் எனக்காக கேளுங்கள் என்றார்கள். நீங்கள் எனக்காக கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பெரிய வரம் ஹயாத்து, பூமியிலே வாழ்வது. அந்த வாழ்ந்த மனிதர்கள் மூத்தானதற்கு பிறகுதான் நினைப்பார்களாம், பூமியிலே வாழுகிற பொழுது என்னென்ன செய்து விட்டு வந்திருக்கலாம், அல்லாஹ் இத்தனை ஆண்டுகளை கொடுத்தானே, ஒவ்வொரு மூச்சையுமே நாம் இறைவணக்கமாக மாற்றி வந்திருந்தால் என்ன நன்றாக இருக்கும், நலமாக இருக்கும் என்று பேசிக் கொள்வார்களாம். லைகம் ரஹ்மத்துல்லா சொல்லுகிறார்கள், நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள். மரணித்தவர்களுக்காக நாம் துவா செய்கிற பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மன்னரை புனிதமாக மாறுகிறது. நம் பெற்றோர்களுக்காக, இறந்து போன பெற்றோர்களுக்காக, இறந்து போன உற்றார்களுக்காக, உறவுகளுக்காக நாம் துஆ செய்கிற பொழுது அவர்கள் வாழ்கிறார்கள், மன்னரை புனிதமாக மாறுகிறது, விழிச்சம் பெறுகிறது, சுபிச்சம் பெறுகிறது. லைகம் சொல்லி காட்டுகிறார்கள், ராபியத்துல் பசரியா ரஹ்மத்துல்லாஹி தாலா அலைஹா இவர்கள் இறந்ததற்கு பிறகு ராபியத்துல் பசரியாவை கனவிலே காணுகிறார்கள். இறைநேசர் ஒருவர் கனவிலே காணுகிறார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ராபியா என்று கேட்கிற பொழுது, நான் கபர்ல வைக்கும் போதே அல்லாஹ் என் ஆடைகளை கலட்டி சொர்க்க ஆடையை அணிய வைத்து விட்டான். கபரில் வைத்தவுடன் அல்லாஹ் என் ஆடைகளை மாற்றினான். காரணம் என்ன தெரியுமா? உலகத்திலே வாழுகிற பொழுது நான் சந்தோஷமான ஆடை அணிந்ததே இல்லை. உலகத்திலே வாழுகிற பொழுது எனக்கு இருக்கிற ஆடை ஒன்றுதான், சந்தோஷமான ஆடையை நான் அணியவில்லை. அதனால் மண்ணிலே வைத்து விட்டு மூடிய உடனே அல்லாஹ் என் ஆடைகளை மாற்றி புனிதமான ஆடையாக, பட்டாடையாக, அலங்காரமிக்க ஆடையாக அல்லாஹ் என்னை மாற்றி கௌரவப்படுத்தி விட்டான் என்று ராபியத்துல் பசரியா சொல்லுகிற பொழுது, அபுதாவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று ராபியா விடத்திலே கேட்கிறார்கள். அபுதாவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்க ராபியா சொன்னார்கள், அபுதாவா, இரவு தொழுகையை ஹயாத்தாக்கிய காரணத்தினால் அபுதா சொர்க்கத்தினுடைய வாசலிலே சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறார் என்று அபுதாவினுடைய நிலைமையை எடுத்து சொல்லுகிறார்கள். விடவில்லை அந்த மனிதர். மீண்டும் கேட்கிறார் அபு மாலிக், அல்லைகம் ரஹ்மத்துல்லாவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று ராபியாவிடத்தில் கேட்கிற அபு மாலிக்கையா கேட்கிறாய், அவர் எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டார் தெரியுமா? ராபியா சொன்னார்கள், அல்லாவை நினைத்த நேரத்திலே பார்க்கிற அளவிற்கு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் பார்த்து விடலாம். இந்த அளவிற்கு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். விடவில்லை ராவியா, பிஷ்ரிபுன் மன்சூர் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிற பொழுது ராபியா அழகாக பதில் சொன்னார்கள். பிஷ்ரிபுன் மன்சூர் இருக்கிறாரே, ஜமாஅத்தோடு தொழுவதை தன் வாழ்நாளில் ஒரு நாளும் விட்டதில்லை, அதனால் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் என்று ராபியா சொல்லுகிறார்கள். ஆக ராபியா தன் நிலையை மட்டுமல்ல, கபரில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதையும் நல்லவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கிறது என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காட்டுகிறார்கள். நாம் அப்படி நல்லவர்களாக மாறுவதற்கு ஏதாவது அடிச்சுவட்டையாவது தொட்டிருக்கிறோமா? இவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். சாதாரணமானவர்களா? பெற்றோருக்கு பணி செய்து பணி செய்து பணி செய்து நாயகத்தின் காலத்திலே வாழ்ந்தே நாயகத்தை பார்க்க முடியாதவர்கள், நாயகத்தின் காலத்திலே வாழ்ந்து பார்க்கவில்லை. காரணம், பெருமானார் கனவிலே தோன்றி சொன்னார்கள், உவைசுல் கர்ணி கேட்கிறார்கள், நாயகமே என் தாயாருக்கு நான் தேவை, நாயகமே உங்களையும் நான் பார்க்க வேண்டும் நாயகமே, காரணம் உங்களை பார்த்து விட்டால் நான் சஹாபி ஆகி விடுவேன் நாயகமே. நாயகத்தை ஒரு தடவை பார்த்து முஹம்மது ரசூலுல்லா அன்னக்கு ரசூலுல்லா நீங்க தான் நாயகோன்னு உங்களை பார்த்து சலாம் சொல்லிட்டாக்கா முடிஞ்சு நான் சஹாபி ஆகி விடுவேன் நாயகமே. என் தாய் ஒரு பக்கம் இருக்கிறார், தாயின் பாசம் ஒரு பக்கம், உங்களின் மீது நேசம் ஒரு பக்கம். கனவிலே கேட்கிறார்கள், பாசக்கரம் நீட்டுவதா நேசக்கரம் நீட்டுவதா? நபியே நாயகமே எனக்கு தெரியவில்லை, நீங்களும் வேண்டும் என் தாயும் எனக்கு வேண்டும், என்ன செய்வதென்றே புரியாமல் இருக்கிறேன் நாயகமே. விடை கொடுப்பது நீங்கள் தான், என் தாய் அல்ல, நீங்கள் தான் தீர்வு கூற வேண்டும். தாயை விட சொன்னால் உங்களுக்காக விட்டு விடுகிறேன் நாயகமே, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்க, நீ தாய்க்கு பணி செய், என்னை பார்க்க வராதே என்றார்கள் பெருமானார். தாய்க்கு பணி செய், என்னை பார்க்க வராதே என்றார்கள் பெருமானார். இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற உவைசுல் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி தாலாலை இவர்களை கனவிலே பார்க்கிறார்கள். காரி அபு யாக்கோ, உயரமான தோற்றம், செல்லுகிறவர்களே பிரகாசமான உடை நடை, பார்த்து இவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இவர்கள் கனவிலேயே கேட்கிறார்கள், காரி அபு யாக்கூப் இவர் யார் என்று கேட்கிறார்கள். தெரியவில்லையா இவரை? தெரியவில்லையா? சொர்க்கவாசிகள் எல்லோருக்கும் அறிமுகமானவர் இவர், இவரை தெரியவில்லையா? இவரை தெரியவில்லையா என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள். தெரியவில்லையே என்று சொல்கிற பொழுது, இவர்தான் உவைசுல் கர்ணி, இவர்தான் உவைசுல் கர்ணி. அவர்களிடத்திலே சென்று கேட்டார்கள், நான் புனிதம் பெறுவதற்கு என்ன செய்வது என்று கேட்க, ரெண்டு வரியிலே சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். ஒன்று இதாஅத்துர் ரசூல், இன்னொன்று பிர்ருல் வாலிதைன். ரசூலுக்கு கட்டுப்படி, பெற்றோர்களை மதித்துவாய். இந்த ரெண்டும் இருந்தால் நீ மண்ணறையிலே என்னை போன்று சுபீட்சமாக வாழலாம். இந்த ரெண்டு நம்மிடத்தில் இருக்கிறதா? ரசூலுக்கு கட்டுப்பட்டு ரசூலின் சுன்னத்துகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமா, அல்லது பெற்றோர்களுக்கு தான் கட்டுப்பட்டு அவர்களுக்கு உதவிக்கரமாக இருந்து அவர்களின் உயர்வுக்கு அவர்களின் வாழ்வுக்கு பார்வத்திருக்கிறோமா? இரண்டுமே இல்லையே, பிறகு மன்னரை நமக்கு எப்படி வெளிச்சமாக மாறும்? அப்துர் ரஹ்மானிபின் கனம் ரஹ்மத்துல்லாஹி தாலாலை கனவிலே முஆத்திபின் ஜபல் ரஹ்மத்துல்லாஹி தாலாலையை பார்க்கிறார்கள். முஆத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நெருக்கமான தோழர். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா யமன் தேசத்திற்கு சென்றதற்கு பிறகுதான் யமனில் இருக்கிற எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோமே. இந்த முஆத் இப்னு ஜபல் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை கனவிலே பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு கனம் கேட்கிறார்கள், உங்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா வெள்ளை குதிரையிலே அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களை சுற்றிலும் படைகள் கருப்பு குதிரையிலே அவர்களோடு சேர்ந்து நிற்கிறார்கள். உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்திலே நான் பற்றற்று வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹ் எந்த சொர்க்கத்தையும் நீ பார்க்கலாம் என்று எனக்கு அனுமதி கொடுத்து விட்டார். நான் உலகத்திலே வாழ்கிற பொழுது பற்றில்லாதவனாக வாழ்ந்தேன், அதனால் சொர்க்கத்தில் எந்த சொர்க்கத்துக்கு வேண்டாலும் நீ போய்கொள்ளலாம், எட்டு சொர்க்கங்கள் இருக்கிறது, எங்கும் உனக்கு அனுமதி இருக்கிறது என்று ஃப்ரீ பாஸ்போர்ட் அல்லாஹ் கொடுத்து விட்டார், எங்கும் நான் போகலாம். உடனே மாதிபின் ஜபலை பார்த்து கேட்கிறார்கள், அப்துர் ரஹ்மானிபின் கனம் கேட்கிறார்கள், அப்படியானால் ஒரு சில செய்திகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், உஸ்மானிபின் மதுஊன் ரலியல்லாஹுவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது?
சஹாபாக்களிலே ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை தழுவி ஏராளமான இன்னல்கள் புகைக்குண்டிலே அடக்கப்பட்டு இன்னல்கள் பல கொண்ட உஸ்மான் இப்னு மதூனினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். உபை இப்னு காப் அஹ்மத் ரலியல்லாஹு தஆலாவினுடைய நிலைமை, அல்லாஹ்வே குர்ஆனை ஓதச் சொல்லி கேட்பானே அந்த உபை இப்னு காப் ரலியல்லாஹுவினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்க, அல்ஹம்துலில்லாஹ் பிகைர் அல்ஹம்துலில்லாஹ் பிகைர் என்று சொன்ன வரலாறுகளை ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னரை வாழ்க்கையில் நல்லமல்கள் இருந்தால் அந்த வாழ்க்கை புனிதமாக ஆகும். இதற்கு நேர் மாற்றமாக இருந்தால் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் பயணம் செய்து சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு கபரில் இருந்து ஒருவர் வேகமாக எழுகிறார், தீப்பற்றி எரிகிறது. இப்னு உமர் சொன்ன ரிவாயத் எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவான ரிவாயத். பெருமானாரின் சுண்ணத்தை வாழ்க்கை முழுக்க நடைமுறைப்படுத்திய ஒரு மனிதரை பார்க்க வேண்டுமானால் இப்னு உமரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்களே சஹாபாக்கள். அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா செல்லுகிற பொழுது கபரிலிருந்து தீப்பட்டு எரிந்து கொண்டே விலங்குகள் மாட்டி ஒருவர் வேகமாக எழுந்து ஓடி வருகிறார். அப்துல்லா இஸ்கினி, அப்துல்லா இஸ்கினி, அப்துல்லா இஸ்கினி, என் மீது தண்ணீரை ஊற்று அப்துல்லா, என் மீது தண்ணீரை ஊற்று அப்துல்லா, என் மீது தண்ணீரை ஊற்று அப்துல்லா என்று கதறுகிறார். பின்னால் ஒரு மனிதர் வந்தார், அவர் அந்த சங்கிலியை பிடித்து இழுத்து கபருக்குள்ளே மீண்டும் போடுகிறார். லா தஸ்கியா அப்துல்லா, அப்துல்லா நீ நீர் புகட்ட வேண்டாம், அப்துல்லா நீ நீர் புகட்ட வேண்டாம் அப்துல்லா என்று சொல்லிவிட்டு கபருக்குள்ளே இழுக்கப்படுகிறது. இந்த செய்தியை பார்த்து இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நாயகமே கனவில் அல்ல நாயகமே, நினைவிலே பார்த்தேன் நாயகமே, நினைவிலே பார்க்கிறேன் நாயகமே, இது என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த மனிதன் இருக்கிறானே உலகத்திலே வாழுகிற பொழுது, இந்த மனிதன் உலகத்திலே வாழுகிற பொழுது வட்டியை வாங்கி வட்டியை உண்டு வாழ்ந்த மனிதன், இவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை இது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வட்டி இல்லாமல் உலகமே இல்லை என்ற நிலையில் இருக்கிற பொழுது அல்லாஹ்வை தவிர நம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. எதிலும் வட்டி, எங்கும் வட்டி, எதை தொட்டாலும் வட்டி, வட்டியின் வாடை இல்லாமல் எதுவும் இல்லை. எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் அல்லாஹ்வை தவிர அவனிடத்திலே கரம் என்பதை தவிர வேறு வழியே இல்லை. வரலாறுகளை பார்க்கிறோம். அபு குசா ரலியல்லாஹு தஆலா இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், ஒரு கபரிலே கழுதை சத்தம் கேட்கிறது. நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது, கழுதை கத்தினால் எப்படி இருக்கும், போய் போய் தேடி பார்க்கிறாங்க, அங்க பார்த்தா கழுதையவே காணவில்லை, கபருக்குள்ளே கழுதை இல்லை, கழுதையை காணவில்லை, ஆனால் சத்தம் மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது, எப்படி இருக்கும். ஒரு நாள் அபு குசா இவர்களை பற்றி ஆய்வு செய்வதற்காக சென்று கேட்கிறார்கள். மக்கள் சொல்லுவார்கள், இவர் வாழுகிற காலத்திலே எப்பொழுதுமே தன்னுடைய தாயாரை அழைக்கிற பொழுது கழுதை கழுதை என்றே அழைப்பார், என்று அழைத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சுமைகளையும் தன் தாயார் தான் சுமக்க வேண்டுமாம். இவன் வெறுங்கையை தான் வீசிட்டு போவான், தாயார் தான் அத்தனையும் அழைத்துக் கொண்டு செல்வார். சிறு பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தாயார் பள்ளி பேக்கை தூக்கிட்டு வந்தா கூட விடாதீங்க. பள்ளிக்கூடத்தினுடைய பேக்கை தாயும் தந்தையும் கொண்டு வந்தால் அதை வாங்கி நாம் சுமக்க வேண்டும். பெற்றோருக்கு கொடுக்கிற மரியாதை இது. யாஹிமார், யாஹிமார் கழுதையே என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபருக்குள் அவரை கழுதையாக மாற்றி கழுதை சத்தம் கியாமத்து நாள் வரை வரும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், அதனால் தான் கழுதையின் சத்தம் வருகிறது என்றார்களா. யோசித்து பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா துஸ்ஸஃபா என்றொரு இறைநேசர் தான் அவர், துஸ்ஸஃபா நல்ல ஈமான் கொண்டாள். ஆனால் இவர் இறந்ததற்கு பிறகு கபரை தோண்டி கபரிலே வைத்தால் கபரை தோண்டினால் உள்ளே பாம்பு படுத்து கிடக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு செய்தி வருகிறது, இவருக்காக கபர் தோண்டினால் பாம்பு இருக்கிறது, இந்த கபரை விட்டுருங்க, வேறொரு கபரை தோண்டுங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹ் சொல்கிறார்கள். வேறொரு கபரை தோண்டினாலும் அங்கும் பாம்பு படுத்திருக்கிறது, இன்னொரு கபரு அங்கும் பாம்பு படுத்திருக்கிறது, இன்னொரு கபரு அங்கும் பாம்பு படுத்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்படியே அடக்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மனைவி இடத்திலே வந்து கேட்கிறார்கள், இவர் என்னதான் அம்மா அமல் செய்தார், எங்கு பார்த்தாலும் பாம்பாக இருக்கிறது என்று கேட்கிற பொழுது அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இவர் ஒரு பால் வியாபாரி, பாலை எடுத்து தண்ணீரை கலந்து விற்பனை செய்வார், அதற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள்? எல்லாம் கலப்படம். அபு இசாக் கூஃபாவினுடைய பெரிய முஃப்தி அபு இசாக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களிடத்திலே ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு ஃபத்வா கேட்டு வருகிறார்கள், எங்கள் ஊரிலே ஒரு ஜனாசா இருக்கிறது, அந்த ஜனாசாவின் துணியை திறந்து பார்த்தால் கழுத்தை பாம்பு சுட்டி இருக்கிறது, யாரும் பக்கத்துல போக முடியல. அபு இசாக் முஃப்தி செல்லுகிறார்கள், போய் பார்க்கிறார்கள், கஃனுக்குள்ளே ஜனாசாவினுடைய துணிக்குள்ளே பாம்பு சுட்டி இருக்கிறது. வாழ்ந்த காலத்திலேயே இது நடக்கிறது. அபு இசாக் குளிப்பாட்ட வேண்டாம், இப்படியே அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள். இவர் என்ன செய்தார் என்று கேட்கிற பொழுது, இவர் வாழ்ந்த காலத்திலே நபித்தோழர்களை திட்டுவாராம், நபித்தோழர்களை திட்டுவார். இவன் அப்பாசிக்கு என்ன தெரியும், இவன் உமருக்கு என்ன தெரியும் என்று நபித்தோழர்களை ஏளனமாக பேசுகிற தசுப்புள்ள சஹாப் அசாபுகளை திட்டுகிற தோழராக இருந்தால் அதற்காக அல்லாஹ் கொடுத்த தண்டனை இது என்று மற்றவர்கள் சொன்ன வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம், கபரினுடைய வேதனை கடுமையான வேதனை. கபரினுடைய வேதனையிலிருந்து காப்பதற்கு அல்லாஹுவை தவிர உலகத்தில் வேறு எந்த நாதியும் இல்லை. அல்லாஹும் ரசூலும் சொன்ன அமல்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரசூலும் என்ன அமல்களை கற்றுத்தந்தார்களோ, என்ன சுண்ணத்தை கற்றுத்தந்தார்களோ, அந்த சுண்ணத்தை பேணி மண்ணறையிலிருந்து புனிதம் பெறுகிற நன்மக்களாக நாம் வாழுகிற நற்தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுர் தாவா அனில் ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام اللهم يا غني يا حميد يا مبدي يا معيد يا رحيم يا ودود اغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك من سواك ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.
This audio was downloaded from tamilislamicmedia.com.